Hallelujah. 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 கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் நம் அகக் கண்களுக்கு ஒளி தருவாராக. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மாற்றி எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 13-17 முடிய. பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கேற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவர்களுடைய வெளிவேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள், என்னிடம் ஒரு தெனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் உங்களை இப்படி இருவராக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நிறைய பேர் ஃபாதர் தீபன் எப்படி இருக்கிறாரு, தீபன் எப்படி இருக்கிறார்னு நிறைய மெசேஜ் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது, தீபன் மேலே அக்கறை உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுது. அதை விட இன்னொன்று புரிஞ்சுது, அவருக்கு ஆடியன்ஸு நிறைய பேர், ஃபேன்ஸ் நிறைய பேர் அங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது. சின்ன தம்பி அப்படி தான் நிறைய பேர் போட்டாங்க, உங்கள் தம்பி எப்படி இருக்கிறாரு, சின்ன தம்பி எப்படி இருக்கிறாரு அப்படிலாம் கேட்பாங்க. உண்மையாலுமே ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கிறோம். ரெண்டு பேரும் வெளியில் வர முடியாமல் கதவை அடைத்து கொண்டு படுத்திருந்த போது என் கவலை பூரா இவர் மேலே தான் இருந்தது, அவருக்கு கவலை பூரா என் மேலே இருந்தது. கண்டிப்பாக கடவுள் எங்களை இந்த நேரத்தில் இப்படி நிப்பாட்டுவார்னு நாங்கள் நினச்சி பார்க்கல. கடவுள் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்ததை நினைத்து நாங்கள் மகிழ்கிறோம். அதே சமயம் இந்த ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கடந்து செல்ல வேண்டும் என்று காத்திருந்தோம். இந்த திருப்பலியானது இப்படி நிறுத்தப்பட்ட ஒரு நிலை, வேதனைக்குரிய ஒரு கஷ்டம், அது சீக்கிரமாக அது செயல்படுத்தப்பட வேண்டும் என்கிற ஆவலில் இந்த காரியத்தை மீண்டுமாய் இந்த ஜூன் மாதம் 1-ஆம் தேதியிலிருந்து துவங்கி இருக்கிறோம். கண்டிப்பாக கடவுள் இதை மீண்டும் ஆசீர்வாதமாக பலருக்கு ஒரு விடுதலையாக எடுத்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு குறிக்கோளை நம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வைக்கிறோம். ஆண்டவர் கண்டிப்பாக அதை இந்த நாட்களில் செய்யப்போகிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கொரோனாவினுடைய நாட்கள் பலருக்கு ஒரு கஷ்டமான நாட்களாக இருக்கிறது, பலருக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகாத இந்த சிட்டுக்குருவிகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஜாலியாக பறந்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகளுக்கும் இது ஒரு பெரிய சந்தோஷம். வாட்ஸ்அப்பில் ஒரு நகைச்சுவையாக ஒரு செய்தி வந்தது, ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறான், 2020-21 கதவை திறந்து போர்வையை திறந்து கேட்குறான், அம்மா லாக்டவுன், இல்லைப்பா லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, திருப்பி மூட்டுறான், திருப்பி கதவை போர்வையை திறக்கிறான், ஆள் பெரிய ஆளாக இருக்கிறான், 2040 லாக்டவுன் நின்று முடியலையா அப்படின்னு. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு நிலைகளை பார்க்குறோம். ஒரு பையன் படுத்துருக்கிறான், தூங்கிக்கிட்டு இருக்கிறான். அப்படியே முடியெல்லாம் வளர்ந்துருக்குது. அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் பிள்ளை நல்ல பிள்ளை, வெளியில் போகல, வீட்டுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு. இதே பிள்ளைகளை தான் முன்னாடி, ஏண்டா வீட்டுக்குள்ளேயே நிற்கிற, போடா போய் பள்ளிக்கூடத்துக்கு போடா, முடிய விட்டுடா அப்படின்னு சொன்ன தாய் தந்தையர்கள், இப்போது பிள்ளைங்க கடைக்கெல்லாம் வெளியில் எங்கேயும் போகாமல் முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு தூங்கிக்கிட்டே இருக்கிறத மக்கள் விரும்புகிறாங்களாம். ஏன்னா பிள்ளைங்க நல்ல பிள்ளையாக வெளியில் போய் கொரோனா ஒட்டிக்கிட்டு வராமல் வீட்டுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவையான செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில், ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் இடையில் நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதாவது நம்ம கடவுளுடைய பிள்ளைகள் உலகத்தாரை போல் இருந்துடக்கூடாது. ஒரு மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவிக்கிற ஒரு கூட்டமாக, அல்லது துன்பத்திலே மடிந்து போகிற கூட்டமாக, இரண்டு விதத்தில் இருந்துடாமல் துன்பங்களை எப்படி எதிர்கொள்வது, அல்லது மகிழ்ச்சியை எவ்வளவு தூரம் நம்ம கையாளுவது, இந்த இரண்டுக்கும் எல்லை வகுத்து தான் நம்ம பயணிக்கணும். ஆண்டவர் நம்மளை அப்படியே சோகமாகவும் இருக்க சொல்லலை, அதே சமயம் துக்கத்தில் ஆழ்ந்து நீ மடிந்து போன்னு சொல்லலை. இரண்டுக்கும் மத்தியில் நம்மளை ஆண்டவர் என்ன செய்கிறார், தேவையான அளவு மகிழ்ச்சி எடுத்துக்கோ, தேவையான அளவு துக்கத்தை நீ என்ன செய் வை, அதுக்கு மேலே நீ துக்கத்தை தாங்க வேண்டாம் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். இன்றைக்கி கூட பாருங்கள், ஆண்டவருடைய நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம், அவர்கள் போய் இயேசுவை சோதிக்கணுங்கிற நோக்கத்தோடு நீர் நல்லவர் வல்லவர் அப்படியெல்லாம் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு கீழே அவங்க கடைசியாக அந்த மைய பொருளுக்குள்ளே வரும்போது, அவங்க சீசருக்கு நம்ம வரி கொடுப்பது முறையாக, இதை அநேக தடவை நம்ம பேசியிருக்கிறோம். அதனால் அந்த கான்செப்டுக்குள்ளே நம்ம போகல. அதிலிருந்து ஒரு விதமான இன்னொரு லைனை நம்ம எடுத்து யோசிக்கிறோம். சீசருக்கு உரியதை சீசருக்கு கொடு, கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கு கொடு. கடவுள் இயேசு சாமி ரொம்ப அழகாக ஞானமாக பேசுகிறார். இது யாரும் எதிர்பார்க்கலை. ஏன்னா கேட்ட கேள்வி சீசருக்கு வரி கொடுப்பது முறையா. ஆனால் இயேசு அதுக்கு ஒரு இன்னொரு பகுதியை இணைத்து சொல்கிறாரு, கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கு கொடு. இப்போ இந்த கடவுளுக்கு உரியது அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்க்குறபோது, எல்லா நன்மைத்தனமும் அதில் அடங்கிடும். கடவுளுக்கு உரியதுன்னா அதில் இது தான் ஒன்று ரெண்டு மூணுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் எதை எதையெல்லாம் செய்யணுமோ, கடவுளுக்குரிய நன்மைத்தனத்தால் நிறைந்திருக்கணுமோ, அந்த நிறைவை தான் இயேசு சாமி இந்த இடத்துல அடையாளப்படுத்துகிறார். பைபிளில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள், நிறைவை பற்றி நம்ம பார்க்கும்போது சீராக்கு ஞானம் 31:10 சொல்லுது, பொன்னால் சோதிக்கப்பட்டு நிறைவுள்ளவராய் காணப்பட்டோர் யார், அவர்கள் அதிலே பெருமை கொள்ளட்டும். அப்போ நிறைவுள்ளவராய் இருக்கிறவங்க அந்த நிறைவில் பெருமை கொள்ள முடியும். அடுத்ததாக மத்தேயு 5:48 பார்க்குறோம், உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாயிருங்கள். தந்தை பாருங்கள், மகன் வந்து யாரை அடையாளப்படுத்துகிற, தந்தையை போல யாரும் நிறைவுள்ளவராக இருக்கவே முடியாது. ஆனால் அதுதான் எல்லை, வைக்கப்படுகிற எல்லை அதுதான். மத்தேயு 19:21 இயேசு சொல்கிறாரு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது நிறைவுள்ளவராக இருக்கிறதுக்கு குறையாக இருக்கிறது எதுங்கிறதையும் அவர் காட்டி கொடுக்குறாரு. பாருங்கள், கடவுள் கூட துன்பத்தை ஏற்றார். நம்மளுடைய கிறிஸ்தவ சமயத்தில் வரக்கூடிய ஒரு அடையாளமான ஒரு அழுத்தமான செய்தி இதுதான், கடவுள் துன்பத்தை ஏற்கிறது. இதை தான் மற்றவங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. மற்ற நம்பிக்கையாளர்கள் வந்து எப்படி கடவுள் போய் இதை சாவுறாரு அடிபடுறாரு அப்படிங்கிறது அவங்களுடைய அடிப்படை கேள்வி. நம்மளுடைய அடிப்படை நம்பிக்கையே கடவுள் துன்பத்தையும் ஏற்று, இந்த மனுக்குலத்தில் துன்பமும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த துன்பத்தின் வழியாக நீ மீட்பை கண்டுகொள்ள முடியும் அப்படின்னு இந்த துன்பத்தை நமக்கு ஒரு அடையாளமாக வைச்சு காட்டினாது நம்மளுடைய கடவுள். அதில் பாருங்கள், எபிரேயர் 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். கடவுள் எல்லாத்தையும் தமக்குன்னு தாமே உண்டாக்கிக்கிட்டார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது, பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த வார்த்தைகள், மக்கள் பலரை மாட்சியில் பங்கு பெற அழைத்து சென்றபோது அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை, அதற்காக ஒருத்தரை நியமிக்கிறார், அதான் மகன் இயேசு, அவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. அதனால தான் நம்ம துன்பங்கள் வழியாக நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியும், நிறைவுள்ளவராக முடியும். இன்றைக்கி நம்ம முதல் வாசகத்துக்கு அப்படியே போகிறோம். இந்த நிறைவை வந்து எங்கே கடைசியாக நம்ம சொல்லியிருக்கிறோன்னா, கடவுள் துன்பத்தின் வழியாக. இந்த நிறைவு எப்படி வர முடியும்? சும்மா ஜாலியாக படுத்துக்கிட்டு நம்ம மகிழ்ச்சியாக இருந்துக்கிட்டு, இந்த கொரோனா நாட்களில் ஒரு வேலையும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி தூங்கிக்கிட்டு இருக்கிறத போட்டு சாப்பிட்டுக்கிட்டு நம்ம சந்தோஷமாக இருப்போம். சந்தோஷமாக இருக்கணும், ஆனால் இதுவே நம்முடைய வாழ்க்கை முறையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதில்ல. துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுது. இந்த நேரத்தில் கூட அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறது, அடுத்தவங்களுக்கு சாப்பாடு இருக்குதான்னு பார்க்குறது, அடுத்தவங்களுக்கு வேறு என்ன துன்பம் இருக்குதுங்கிறத அறிந்து கொள்வது, நம்மளால் இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமான்னு பார்க்குறது, இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பாருங்க, எங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஃபீவர் வந்தது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்னோட பகிர்ந்து கொண்டு இருந்தாங்க. யாருமே இந்த மாதிரி நேரத்தில் வீடுகளுக்கு போய் பார்க்க மாட்டாங்க. இப்போ என்னட்ட வந்து என்னுடைய உறவுகள் எல்லாம் இருந்தாங்க. ஏன்னா நான் அவங்க பிள்ளை, தம்பி, அண்ணன் அப்படின்னு அதனால் இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன், தியாகு அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இருக்கிற ஒரு மகன், அவன் சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு தெரிந்த ஒரு மகன். அவர் சொன்னால் என் தம்பி அதை தான் பகிர்ந்து கொண்டார். நாங்களெல்லாம் ஜுரத்தில் படுத்து கிடந்தோம். அந்த மகன் ஒவ்வொரு நாளும் வந்து எங்கள் வீட்டை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு எங்களுக்கு அதை செய்து கொடுத்தார் என்று. ஒரு வாலிப மகன் தான் அவன். பெரிய பைபிளெல்லாம் படிக்காத ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு மகன். பாருங்கள் அவனிடத்தில் இருக்கிற அந்த ஒரு நன்மைத்தனம். இன்றைக்கி இதைத்தானே கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. சரி, நமக்கும் வியாதி ஒட்டிக்கும் நம்ம ஓரமாக ஒதுங்கி நிற்கணுங்கிறது வந்து ஒரு காமன் கான்செப்ட். பட் அந்த நேரத்தில் கூட ஒருத்தரை அணுகி நம்மளால் ஒரு சிறிய உதவியை செய்ய முடியுமே, அதை அந்த இந்த மகன் வழியாக கற்றுக்கொள்கிறோம். நம்ம உடம்பு சுகம் இல்லாத நேரத்தில் கூட என்ன வேணும்னு கூட கேட்குறதுக்கு மனசு இல்லாதவங்க இருக்கிறாங்க. சில பேர் என்னட்ட கேட்குறாங்க, ஏன் ஃபாதர் நாங்களாம் பாவி, நாங்களாம் பாவியாக இருக்கிறோம், எங்களுக்கு கொரோனா வரல உங்களுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், நாங்கள் உங்களோட பெரிய பாவியாக இருக்கிறோம். உண்மையாக இருக்கலாம் ஒருவேளை, ஏன்னா அவங்கள விட நாங்கள் பெரிய பாவியாக இருக்கலாம். அதனால் பாவிகளுக்கு தான் இந்த கொரோனா வருதுன்னு எங்கேயும் எழுதப்படலை. அதனால் இந்த தீமையானது வந்து ஒருத்தரை பிடிக்குதுன்னா அதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் உண்டு. அது எதற்காக அது நடக்கிறது அது அப்படிங்கிற இன்றைக்கி முதல் வாசகத்துக்குள்ளே நம்ம போய் பார்க்குற போது, தோபித்து, இந்த தோபித்து புத்தகத்திலிருந்து ஒரு வாசகத்தை நம்ம பார்க்குறோம். இந்த தோபித்து புத்தகம் எங்கே இருக்கிற, நம்மளுடைய கத்தோலிக்க விவிலியத்தில் மட்டும்தான் இந்த தோபித்து புத்தகத்தை நீங்கள் பார்க்க முடியும். இணை திருமறை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இணைக்கப்பட்ட நூல்கள். இவங்க மற்ற சபையார்கள், மற்ற கிறிஸ்தவ கத்தோலிக்கர் அல்லாத சபைகளில் இருக்கக்கூடிய விவிலியத்தில் இதை நீங்கள் பார்க்க முடியாது. இந்த புத்தகத்தையே பார்க்க முடியாது. நாம் எதுக்கு வச்சுருக்குறோம் இந்த இணைத்திருமுறைன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஒரு தனிப்பட்ட புத்தகங்கள் வச்சுருக்குறோம். அது எல்லாமே என்ன சொல்லப்படுகிறதுனா, அது வந்து எபிரேய மொழியில் எழுதப்படலை. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளலை. நாம் ஏற்றுக்கொண்டோம். நம்மளுடைய கெனானிக்கல் ஆர்டர், எதை எதெல்லாம் விவிலியத்துக்குள்ளே சேர்க்கலாம் அப்படின்னு நம்மளுடைய சபையா நம்மளுடைய பெரியவர்கள் முடிவு செய்த பொழுது அந்த கெனானிக்கல் ஆர்டர் இப்படி தான் இருக்கணும். அதில் இவங்க இணைத்தாங்க. இதில் வந்து இது கிரீக் செப்டுவாஜின்ல இருந்து வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு நூல் தான் இந்த தோபித்து புத்தகம். இந்த தோபித்து புத்தகத்தை நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். ரொம்ப அருமையான கான்செப்ட்ஸ் இதுக்குள்ளே இருக்கும். ஒரு குடும்ப பின்னணியில் எடுத்து செல்லப்படுகிற ஒரு கதை வடிவத்தில் இருந்தாலும் அதன் உள்ளே சொல்லப்படுகிற அழுத்தமான காரியங்கள், அழுத்தமான ஒரு அந்த செய்திகள் எல்லாம் ரொம்ப ஒரு மோரல் ப்ளஸ் ஒரு ஒரு எவ்வளவு ஒரு இரக்கத்தோடு நம்ம இருக்கணுங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய அடையாளங்களாக இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னாக்க, இந்த புத்தகத்தினுடைய ஏன் கத்தோலிக்க திருச்சபையில் இந்த புத்தகம் இணைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னா, அவங்க நம்பினாங்க, நம்மளுடைய பெரியவர்கள் சர்ச் ஃபாதர்ஸ் இவங்க எல்லாம் நம்பினது என்னென்னா, இது மனிதருடைய அடையாளத்தினால் எழுதப்பட்டிருந்தாலும் இதில் ஒரு டிவைன் இன்ஸ்பிரேஷன் இருப்பதை அவர்கள் அறிந்தார்கள். இதில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு புறம் தோபித்து கஷ்டப்படுறாரு, ஒரு புறம் சாரா கஷ்டப்படுறாங்க. மகனினுடைய அந்த மருமகள், மகன் திருமணம் செய்து கொள்கிற மகள். அப்போ இந்த இரண்டு கதைகளினுடைய ஒரு சங்கமத்தை இந்த தோபித்து புத்தகத்தில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த தோபித்தை பற்றி தான் இன்றைக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தோபித்து புத்தகத்தில் இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு, அதை சொன்னால் நேரமாயிடும். சுருக்கமாக சொல்கிறேன். இந்த தோபித்து புத்தகத்தில் பார்த்தீங்கன்னாக்க, நிறைய படிப்பினைகள் கொடுக்கப்படுகிறது. எஜுகேஷன் ஆஃப் கான்ஷியன்ஸ், அதாவது மனசாட்சியை தூண்டக்கூடிய படிப்பினைகள். இது நம்மளை வந்து தூண்டி எழுப்புது. பெற்றோர்களை தூண்டி எழுப்பணும். இது பெற்றோர்களுக்கு அடிக்கோடிடக்கூடிய ஒரு காரியம். பெற்றோர்கள் எப்படி இருக்கணும், பிள்ளைகளுக்கு அவங்க எதை கொடுக்கணும், அவங்களுடைய குடும்பம் எப்படி அமைக்கப்படணும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும், திருமணத்தில் ஒரு மகளை நீ சூஸ் பண்ணும்போது எது உன்னுடைய ப்ரையாரிட்டியாக இருக்கணும், இப்படிப்பட்ட நிறைய அடிப்படை காரியங்கள், மனசாட்சியை நமக்கு சீர்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் இதில் காணப்படுவதை நம்ம பார்க்குறோம். இந்த தோபித்து புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கே அதெல்லாம் புரியும். இந்த தோபித்து தான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் நமக்கு ஒரு ஒரு கருவியாக இருக்கிறார், சிந்தனை கருவியாக இருக்கிறார். இதில் பார்க்குற போது இந்த தோபித்தினுடைய முதல் வாசகத்தில் அவர் என்ன அந்த சூழலை அவர் விவரிக்கிறார். சுருக்கமாக சொல்லணும்னா அவர் கண்ணு தெரியாமல் ஒரு நிலையில் இருக்கிறாரு. எப்படி கண்ணு தெரியாமல் போச்சுங்கிறதையும் சொல்லியாச்சு. அங்கே கடைசியாக என்ன வருதுன்னா, தன் மனைவிக்கிட்ட ஒரு ஆடு கத்துது. அந்த ஆடு எப்படி வந்ததுன்னு தெரியல. அந்த ஆடு கத்துது, அந்த ஆட்டை வந்து வேண்டாம் நமக்கு இந்த ஆடு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. கடைசியாக அந்த மனைவி என்ன செய்கிறாங்க, உம்முடைய தர்மங்கள் எங்கே, நற்செயல்கள் எங்கே, உம்முடைய குணம் இப்பொழுது நன்றாகவே புலப்படுகிறது. பாருங்கள், முதல் அந்த முன்மொழியாக சொல்லப்பட்டது, பார்வை இழந்ததை பற்றி தோபித்து முறையிடவில்லை. இப்படி தான் அந்த வாசகம் ஆரம்பிக்கிறது. அவர் தன்னிலையில் தன்னுடைய இயலாமையை குறித்து வருத்தப்படலை. தனக்கு இப்படி ஆயிடுச்சே, கடவுள் இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரே. இன்னும் அவருடைய வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய யூதர்கள் யாரெல்லாம் மறிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கொண்டு போய் அவர் என்ன செய்வார், ஒரு நல்லடக்கம் செய்வார். அப்போ அரசன் சில யூதர்கள் என்ன செஞ்சுருப்பான், சாகடிச்சிருப்பார். ஏன்னா சில தண்டனைக்காக அவங்களையும் போய் இவர் போய் பயிச்சிருவார். அதனால் அவர் என்ன செய்வார், அரசனுடைய கோபத்திற்கு ஆளாகிடுவார். நல்ல ஒரு உறவோடு இருந்த நிலையில் இருந்தவர் அந்த கோபத்திற்கு ஆளாகி தன்னுடைய நிலையை இழந்து அது அரசனால் பாதிக்கப்பட்ட ஒரு நிலை. இன்னொரு புறம் சூழ்நிலை, இன்னொரு புறம் பார்வை தெரியாத நிலை. பாருங்கள், எல்லா விதத்திலும் ஒரு 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 சூழல், அவர் இறுக்கமான ஒரு சூழலுக்குள்ளே கடந்து போகிற ஒரு மனுஷன் தான் இந்த தோபித்து. இப்படிப்பட்ட நிலையிலே கூட அந்த மனுஷன் என்ன செய்யல, தன்னுடைய பிறப்பையோ தன்னுடைய அந்த பார்வையற்ற நிலையையோ குறித்து வருந்தலை, இல்லை கடவுளை அவள் இகழலை. இதில் ஒரு காரியத்தை பாருங்கள், இவர் என்ன செய்கிறார், அந்த நேரத்தில் கூட தன்னுடைய இயலாமை நேரத்தில் கூட, சரி எங்கேருந்து எது வந்தால் என்ன, இன்றைக்கி ஒரு ஆடு வந்திருக்கே நமக்கு அப்படின்னு நினைக்கல. அவர் என்ன செய்கிறார், அந்த நேரத்தில் கூட அது தீமையினுடைய வழியாக இருந்தால் அது வேண்டாம். பாருங்கள், ஒரு நன்மைத்தனத்தினுடைய கடவுளுக்கு முன்பாக ஒரு நேர்மையாக இருக்கணும், நீதியோடு இருக்கணுங்கிற உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதர். இப்போ இந்த அம்மா வந்து கண்டிப்பாக இதை அவர் முன்னாடியே இந்த இந்த எழுத்துக்கள் நம்மளுக்கு எழுதப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை பார்க்குற போது அழகாக அவரே சொல்லிட்டார். அவருக்கு முழு கூலியுடன் விருந்து சமைக்க ஒரு ஆட்டுக்குட்டியும் கொடுத்தார்கள். அவள் திரும்பி வந்த பொழுது ஆட்டுக்குட்டி கத்த தொடங்கியது. அவருக்கு பிறகுதான் புரிஞ்சிருக்குது, அதனால தான் முன்னாடி எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை சொல்லியாச்சு, இது வந்து கூலியாக கொடுக்கப்பட்டது, அதாவது ஒரு பரிசாய் கொடுக்கப்பட்டது. ஆனால் இவர் கண்ணு தெரியாததுனால இந்த சூழல் புரியல இந்த தோபித்துக்கு. திடீர்னு ஆடு கத்துது, இவர் என்ன செய்கிறாரு, இந்த ஆடு எங்கிருந்து வந்ததோ கேள்வி. இப்போ இங்கே ஒரு நம்ம கொஞ்சம் ட்ராவல் பண்ணி பார்க்குறோம், இன்னும் கொஞ்சம் கதைக்குள்ளே உள்ளே போகிறோம். இந்த மனைவி என்ன செய்திருக்கணும், ஒரு குடும்பம் என்கிற ஒரு பின்னணியிலேருந்து நம்ம பார்க்குறோம். சரி, தன்னுடைய தனக்கு ஒரு பரிசாய் கொடுக்கப்பட்ட ஒரு ஆடு, இந்த மனைவி ஓடி வந்து இது மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி இந்த இதெல்லாம் துணியெல்லாம் கொடுத்தேன், எனக்கு அவங்க ரொம்ப பிரியப்பட்டு ஒரு ஆடு கொடுத்துருக்குறாங்க என்ற வார்த்தையை இந்த மனைவி மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டிருந்தால் இவருக்கு சந்தேகம் வந்திருக்காது. இதில் அந்த மனைவி என்ன செய்திருக்கிறாங்க, தன் நிலையை சரியாய் தன் கணவனிடத்தில் வெளிப்படுத்த மறந்து போயிட்டாங்க. மறந்து போனார்களா அல்லது வெளிப்படுத்த விரும்பவில்லையா, இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அவள் சம்பாதிக்கிற, அதாவது ஏர்னிங் மெம்பர்னு சொல்லுவோம் பாருங்களேன், அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார். இன்றைக்கு இருக்க பிரச்சனையே அதுதான், குடும்பங்களில் பிரச்சனை வர்றதே இந்த ஏர்னிங் மெம்பர். ரெண்டு பேருமே ஏர்னிங் மெம்பராக இருக்கும். அதில் குறிப்பாக இந்த குடும்ப பெண்கள், தாயாக இருக்க வேண்டியவங்க, குடும்பத்தை பராமரிக்க வேண்டியவங்க தேவையில்லாத நிலையில் ஒரு ஏர்னிங் மெம்பராக மாறும்போது அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு வேதனை இது தான். நான் சம்பாதிச்சு போடுறேன், இவனுக்கு எதுக்கு நம்ம போய் பதில் சொல்லணும். இந்த மனநிலை இந்த மகளிடத்தில் இருந்திருக்க வேண்டும். ஏன்னா இது எங்கே விளங்கப்படுகிறதுனா, கடைசியில் அவர் நியாயத்தின்படி ஏதோ பேசுகிறாரு இல்லைங்க அப்படின்னு புரிய வச்சுருக்கணும் அந்த மகனுக்கு. இல்லை இது இப்படி தான் வந்தது, நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை என்று புரிய வச்சுருக்கணும். ஆனால் அவள் சொல்லியும் அவர் கேட்காததுனால உடனே அவருடைய வார்த்தைகள் எப்படி நெருப்பாய் பாய்கிறது பாருங்கள். உம்முடைய தர்மங்கள் எங்கே, நற்செயல்கள் எங்கே, உம்முடைய குணம் இப்பொழுது நன்றாகவே புலப்படுகிறது. இப்போ நீ பண்ணின எல்லா பாவத்துக்கும் தான் இந்த மாதிரி கேடு கட்டு போய் உட்கார்ந்துருக்க, இதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். பாருங்க, அந்த வார்த்தையிலிருந்து அந்த மகளிருடைய அந்த கடினமான உள்ளம் வெளிப்படுகிறது. அப்போ அந்த மனுஷனை இவர் அன்பு செய்திருப்பாரா? கண்டிப்பாக ஒன்றாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர் செய்ய வேண்டிய அந்த அடிப்படை அன்பை, கொடுக்க வேண்டிய அன்பை அவர் கொடுக்காமல் இருந்திருக்கிறார் என்பது இதிலிருந்து புலப்படுகிறது. ஆகவே தான் பாருங்க, ஒருபுறம் நம்ம கேட்கலாம், இந்த தோபித்து வந்து இப்படி சந்தேகப்பட்டது முறையா அப்படின்னு. அவர் வந்து பார்வையற்ற நிலையில் இருப்பதனால அவருக்கு என்ன நடக்கிறன்னு தெரியாது. அதனால் அவர் என்ன செய்தார், ஒரு மனித நிலையிலே சந்தேகப்படுகிறார். ஆனால் அதை விளங்க பண்ண வைப்பது இந்த மனைவியினுடைய கடமையாக இருந்தது. அந்த கடமையிலிருந்து அவர் தவறுவதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அதைத்தான் நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். நிறைய குடும்பங்களில் இன்றைக்கி பிரச்சனை வருவது எதற்காக அப்படின்னா, நான் சம்பாதிக்கிறேன், நான் செய்கிறேன். இந்த மனமேட்டிமையினுடைய நிலை அதிகமான குடும்பங்களை சிதைத்து கொண்டு இருக்கிறது பிள்ளைகளே. அதனால தான் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி ஃபேமிலி சில பேர் சொல்ல வைக்கப்படுவாங்க குடும்ப பெண்களில், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களா அப்படின்னு. இல்லை இல்லை, நான் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்ல வைக்கப்படுவாங்க. ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெளியில் போய் வேலை செய்கிறவர்களை விட தியாகம் நிறைந்த ஒரு பணி தான் வீட்டுக்குள்ளே இருந்து பிள்ளைகளையும் அந்த குடும்பத்தையும் பேணி காக்கிற ஒரு பண்பு. இதுதான் இன்றைக்கு அதிகமாய் தேவைப்படுகிற ஒரு கருவியாய் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி வெளியில் போய் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க, காசு நிறையா வருது, ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு அன்பு உறவு இல்லை, ஒரு உண்மையை உணர்த்துகிற அல்லது பிள்ளைகளை உண்மையிலே உருவாக்குகிற ஒரு நிலை மாறிப்போகுது. நம்முடைய வீட்டில் எல்லாம் பெண்கள் எல்லாம் அந்த இந்த காலத்தை கடந்து நீங்கள் முன்னாடி போய் பார்க்கும்போது, பின்னாடி போய் பார்க்கும்போது நிறைய பேர் எல்லாருமே வீட்டு பெண்களாகத்தான் இருந்தார்கள். எல்லாரும் வேலைக்கு போகணுங்கிற மனநிலையோடு இல்லை. ஆனால் இப்பொழுது வருகிற காலகட்டத்தில் எல்லாரும் வேலை செய்யணும், பணம் நிறையா வரும், பணம் நிறையா கிடைக்கிறது. ஆனால் அந்த இடத்துல மகிழ்ச்சி இல்லை, ஒருவரை ஒருவர் சாடிக்கொள்ளக்கூடிய ஒரு வேதனையை பார்க்குறோம். இதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை புலப்படுத்துகிறது. தோபித்தை தான் இந்த இடத்துல வேதம் உயர்த்தி வைக்கிறதே ஒழிய, தோபித்தினுடைய மனைவியை இரண்டாவது பட்சமாக கதையினுடைய ஒரு பகுதியாகத்தான் பார்க்குறோம். ஆகவே இந்த தோபித்தினுடைய மனநிலையை நாம் அறிந்து நம்ம ஆற்றலுக்குள்ளே போகணும். யாக்கோபு 1:4 சொல்லுகிறது, உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும், அப்பொழுது ஏக்குறையுமின்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாக இருப்பீர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகளை நம்ம உள்ளத்திலே தாங்கணும். ஸோ இந்த கதையில் வந்து மனைவியினுடைய கேரக்டர் வந்து ஒரு நெகட்டிவாக நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக, எல்லா இடத்துலையும் அப்படி தான் மனைவியினுடைய கேரக்டர் நெகட்டிவ் இல்லை. கண்டிப்பாக நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேமிலிஸ் எல்லாம் அதிகமான குடும்பங்களில் நம்ம பார்க்கும்போது அந்த தாயினுடைய அந்த தியாகம் நிறைய குடும்பத்தை கட்டி எழுப்பி கொண்டு இருக்கிற அதிகப்படியான எண்ணிக்கையில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, அதிகப்படியான குடும்பங்கள் தாயினுடைய தியாகத்தினாலே கட்டப்படுகிற இந்த கதையில் தோபித்து முன்வைக்கப்படுகிறார். அதற்காக எல்லாரும் அப்படித்தான் என்று நம்ம என்ன செய்ய முடியாது, வரையறுக்க முடியாது. ஆகவே யாக்கோபு 1:4 சொல்லுகிறபடியாக, உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். இப்போ மன உறுதி நம்மக்கிட்ட இருக்குதுன்னா நம்ம படுத்துக்கிட்டு எல்லாம் சரி என்று சொல்லி கொண்டிருப்பதல்ல, நிறைவான செயல்களால் விளங்கணும், அப்பொழுது ஏக்குறையுமின்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாக இருப்பீர்கள். இதுதான் இன்றைக்கு நமக்கு கடவுள் சொல்லிக் கொடுக்குற அந்த காரியம். கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடு அப்படின்னா, நீ சும்மா புதைந்து கிடக்காத, உன்னையே மறைத்து கொண்டு இருக்காத, ஆண்டவருக்குரியது எது என்பதை அறிந்து செயல்படு. இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு ஸ்லோகன், நோ தை லார்ட், உன் ஆண்டவரை அறிந்து கொள். ஆண்டவரை அறிந்து கொள்னா என்ன, எதுக்கு ஆண்டவரை நம்ம புஸ்தத்திலலாம் அறிந்து கொள்கிறோம்? அறிவு கிடைக்கிறது, கிடைத்த பிற்பாடு என்ன நடக்கிறது, அந்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பது நமக்குள்ளே போயிருக்கும். அதை நம்ம என்ன செய்யணும், செயல்படுத்தணும். இதுதான் ஆண்டவரை அறிந்து கொள்கிற நிலை. இதுதான் இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள், நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழியாக நமக்கு பாடப்பட்டதை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது. இப்போ நான் பிறந்தேன், சிறுபிள்ளையாக இருக்கிற போது பாடசாலைக்கு போனோம், படித்தோம், சின்ன பிள்ளைங்க மாதிரி விளையாண்டோம், எல்லாம் இருந்தோம். கொஞ்ச நாள் ஆக ஆக நமக்கு அழைப்பு வந்தது, குருத்துவத்து படிப்புக்கு போனோம். இப்போ அங்கிருந்து நமக்கு ஒரு அழைப்பு வருகிறது, இதை இப்போ இதை செய்யணும், இதை செய்யணும், நான் என்ன செய்யணும். பாருங்கள், எதிர்நோக்கு. அப்போ எதிர்நோக்கை குறித்து மெதுவாக கடவுள் நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறார். இந்த எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு, கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்பதை நீங்கள் அறியுமாறு, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும், அதாவது பிதா, மாட்சிமிகு தந்தையுமானவர் நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக. அப்படின்னா என்ன அர்த்தம்? தந்தையை நீ அறியும் போது, அறிய முற்படும் போது அவர் உங்களுக்கு ஒளி கொடுப்பார். எப்படி நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, ஒரு கணவனாக இருக்கிறீங்க, ஒரு மனைவியாக இருக்கிறீங்க, ஒரு பிள்ளையாக இருக்கிறீங்க, ஒரு வாலிப மகளாக இருக்கிறீங்க, நீ சோம்பேறியாக இருக்கிறியா, அல்லது குடும்பத்தை உண்மையாக தாங்குறியா, இல்லை பொய்த்தனமாக நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறியா, இதெல்லாம் அவர் வெளிப்படுத்துவார். அகக்கண்களுக்கு ஒளியூட்டுவார். நீ என்ன செய்யணும் அதை சொல்லுவார். ஆண்டவருடைய காரியமே அவர் வெளிப்பாடுகளின் தேவன். அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். பாருங்கள், ஒரு பாடல் நமக்கு பழங்காலத்தில் ஒரு பாடல் ஒன்று, என் பிறந்தாய் மகனே என் பிறந்தாயோ அப்படின்னு வரும். பாடல் எழுதப்பட்ட சூழல் எப்படியோ இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி அந்த பாடலை நம்ம ஒவ்வொருத்தரும் பாடிக்கிட்டே இருக்கணும். என் பிறந்தாய் மகனே என் நம்ம கேட்கணும், நான் ஏன் பிறந்தேன். அது ஒரு பாடல், நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்போ நம்ம பதில் கண்டுபிடிக்கணும், நான் எதற்காக பிறந்தேன். பாருங்கள், இந்த பூமியில் எனக்கு என்ன வேலை, கடவுள் என்ன வச்சிருக்கிறார். பாப்பரசர் சொல்கிறார் பாருங்கள், திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலக அமைதிக்கான ஒரு செய்தியில் அவங்க சொல்கிறாங்க, நான் எதற்காக பிறந்தேன், இது சகோதரத்துவத்துக்கான மனிதரின் அழைப்பை நன்றாக புரிந்து கொள்வதற்கும், சகோதரத்துவத்திற்கான அழைப்பு அதை உணர்வதற்குமான பாதையில் நிற்கும் தடைகளை மேலும் தெளிவாக கண்டுணர்வதற்கும், அவற்றை மேற்கொள்வதற்கான வழிகளை இனம் காணவும், கடவுளின் திட்டத்தின் அறிவில் வழிநடத்தப்பட தன்னை அனுமதிப்பதும் முதலும் முக்கியமுமாகும். இதுதான் நமக்கு முக்கியமான காரியம். பாருங்கள், அவர் எவ்வளோ விஷயத்தை வச்சுட்டார் ஒரு ரெண்டு வரியில். இது திருமறை நூலில் சிறந்த முறையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுக்கு தான் நம்மெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த கட்டமான நிலை என்ன என்பதை அறிந்து செயல்பட. ஆகவே இந்த அருமையான நேரத்தில் கத்தோலிக்க திரு அவை நூல் நம்மளுடைய கேட்டிசம் ஆஃப் த கேத்தோலிக் சர்ச் மறைக்கல்வியல் சொல்லுது, த பர்பஸ் ஆஃப் த லைஃப் ஆஃப் மேன் இஸ் டு நோ அண்ட் லவ், அறியணும் அன்பு செய்யணும். இந்த நாளில் நம்ம யோசித்து பார்ப்போம், ஒரு சூழல் நம்மை சுற்றிலும் எப்படி இருந்தாலும், நாம் இருக்கக்கூடிய சூழலில் புதைந்து போய்விடாமல், அல்லது நம்மளுடைய சுயத்தினுடைய இன்பத்தை நினைத்து மகிழ்ந்து கொண்டு இருக்காமல், நாம் இன்னும் அதிகப்படியாக ஒருபடி இன்னும் மேலே நம்மளுடைய அழைப்பை உணர்ந்து கடந்து செல்ல ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எல்லோருமே மீட்படையைத்தானே நம்ம எல்லாம் போராடிட்டு இருக்கிறோம். அந்த மீட்பை மனிதர்களாக இருக்கிற நாம் அடுத்த மனிதர்களுக்கு கொடுக்கணும். ஒரு யூடியூப்பில் ஒரு செய்தி வந்தது, ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு குதிரையை கூட்டிகிட்டு போகிறதா அந்த செய்தி, வெளிநாட்டில் நடந்த ஒரு செய்தி தான். அந்த குதிரையை பற்றி ஒரு சிறிய குறிப்பு தான் இருந்தது, பெரிய கதையெல்லாம் இல்லை. அந்த குதிரை வெளியில் நல்ல குதிரையாக இருக்கிறது, விளையாடுகிறது, ஓடுகிறது, அது எல்லாம் செய்யுது. ஆனால் அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு மருத்துவமனைக்கு செல்லணும்னு சொன்ன உடனேயும், அந்த மருத்துவமனைக்கு செல்லுகிற போது அது மிகவும் ஒரு கம்போஸ்டாக, எந்த விதமான ஒரு விலங்கினுடைய அடையாளத்தையும் காட்டாமல், அது போய் அந்த படுத்திருக்கிறவங்களை சூஸ் பண்ணுதான். அது வந்து நோயாளிகளை சூஸ் எந்த நோயாளியை பார்க்கணும்னு சூஸ் பண்ணுதான். அந்த நோயாளி பக்கத்தில் போய் ஆறுதல் சொல்லுது, அதாவது அது தன்னுடைய செயல்களால் அவர்களை நக்கி கொடுக்குது. பாருங்கள், ஒரு குதிரைக்கு எப்படி ஒரு இந்த ஒரு ஆற்றல், அது ஏன் அப்படி செயல்படுது, அவங்களுக்கு ஒரு விசித்திரமான ஒரு இதாக வச்சுருந்தாங்க, கேள்வியை நமக்கு வச்சாங்க. ஒரு விலங்குகள் இப்படி செய்கிற போது, நேற்று கூட இன்னொரு வீடியோ பார்த்தேன், ஒருத்தரை ஸ்ட்ரெச்சரில் கொண்டுட்டு வராங்க, அந்த நாய் அப்படியே பரிதவித்து அந்த நாய் என்ன செய்து அவருக்கு பின்னாடியே ஓடி வருது. ஓடி வந்து அந்த ஆம்புலன்ஸில் அவரை ஏற்றும் போது ஏறி அவர் மேலே உட்காந்து கொண்டு அவரை நக்கி கொடுக்குற. பாருங்கள், விலங்குகள் எல்லாம் தன்னுடைய அன்பை தன்னுடைய எஜமானனுக்கு காட்ட முயற்சிக்கிறாங்க. நாம் நம்முடைய எஜமானன் நம்மளுடைய உறவு என்ற நிலையை கடந்து செல்லணும். இதுதான் மனிதனுடைய அழைப்பு. மானுட சக்தி என்பது இதுதான். இந்த அருமையான நாட்களில் தான் அதை நீங்கள் அதிகமாக காட்ட முடியும். எல்லாரும் நல்லா இருக்கும்போது நீங்கள் போய் காட்ட தேவையில்லை, எல்லாரும் அவங்கவுங்க ஓடிடுவாங்க. இப்போ எல்லாம் நிலைகுலைந்து நிற்கிற நேரத்தில் நீ எப்படி ஒரு அந்த மானுடத்திற்கு அர்த்தம் கொடுக்கக்கூடிய அடையாளமாய் நீ நின்று கொண்டு இருக்கிறாய், இந்த கேள்வி நம்முடைய எல்லாருடைய தலையிலும் நின்று கொண்டு இருக்கிறது. எல்லாருக்கும் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. ஆண்டவர் இந்த நேரத்தை கொடுத்தது நாம் இன்னும் அதிகமாக இந்த மானுடத்தை அன்பு செய்கிற ஒரு அடையாளமாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் என்று நினைக்கிறேன். சிந்திப்போம். இதோ இந்த தோபித்தினுடைய அந்த வாழ்விலே அவர் ஒரு நல்ல ஒரு பகிரக்கூடிய இரக்கத்தை காட்டக்கூடிய அன்புறவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக இருந்ததுனால தானே கடவுள் அவர் பக்கமாக இருந்து அவருடைய பெயரை இன்று இந்த புத்தகத்துக்கு வைத்து இந்த மனுக்குளம் இவர் வழியாக கடவுளுடைய திட்டத்தை அறிய செய்தாரே. அதே போல் நீங்களும் செயல்படுகிற போது கடவுள் உங்கள் வழியாக செயல்பட்டு இன்றைக்கி புனிதர்கள் வழியாக கடவுள் செயல்படுறார். அந்தோனியார் வழியாக, செபஸ்தியார் வழியாக, ஏன் தெரியுமா? அவங்கெல்லாம் மானுடத்தினுடைய செழிப் வளர்ச்சிக்காக தங்களை இழந்தவங்க. அதே போல் நீங்களும் நானும் நம்மை இழக்கிற போது கடவுள் நம் வழியாக செயல்பட்டு அவருடைய மாட்சியை வெளிப்படுத்துவார். அந்த அபிஷேகத்துக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.